அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களிடம் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தியானம் காயத்ரி. யார் நம் அறிவை தூண்டுகின்றாரோ அந்த சுடர் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. அறிவை தீட்டுவதற்கும் அதை வளர்ப்பதற்கும் காயத்ரி ஜபம் உற்ற உபாயம். எல்லா சமயத்திற்கும் இது பொதுவானது. உணர்ச்சியோடு கூடிய சூரியன் மனதின் கண் மெழுவதாக நினைப்பது இதன் கருத்து. யார் நம்முடைய அறிவை தூண்டுகின்றாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத் என்பதே காயத்ரி மந்திரம்.
சிரித்த செந்தூரும் அழகுடைய பரம் குன்றும் பழமுதிர்த்த சோலையிலும் பழனிமலை மீதினிலும் வளமுடைய சுவாமிமலை தனித்திருக்கும் தணிகை மலை அமர்ந்திருக்கும் முருகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகணம் வீரவேல் முருகனுக்கு அரோகணம் ஞானவேல் முருகனுக்கு அரோகணம் கந்தவே
நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு திருமணம் நமது திருக்கோவிலில் நடைபெற இருக்கின்றது. அன்பர்களே, மார்ச் மாதம் 21 நாள் சனிக்கிழமை காலை 10 அளவில் நமது திருக்கோவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். காலை 10 இருந்து 12 விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், கலச பூஜை, வேத பாராயணம், புருஷ சுக்த ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், பூரணாகுதி, அபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். மாலை 6 அளவில் தொடங்கி இருக்கும் இந்த திருமண விழாவில் விஸ்வசேன ஆராதனை, புண்ணியாவஜனம், ரக்ஷபந்தனம், மாங்கல்ய பூஜை, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசருக்கு திருக்கல்யாணம், மகா தீபாரதனையுடன் மகா பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த திருக்கல்யாணத்தின் பொழுது நீங்கள் மணமகன் சார்பாகவோ மணமகள் சார்பாகவோ இருக்க விரும்பினால் எம்மை 0721739879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். சனி கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுவதே சனி பெயர்ச்சி எனப்படுகின்றது. ஜோதிட ரீதியாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். ஏனெனில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 தங்கி அதே ராசியினரின் கர்மவினைக்கும் ஏற்ப பலன்களை வழங்குவார். சனீஸ்வரன் நீதிமான் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவரின் உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் நேர்மைக்கு ஏற்பவே அவரவர் பலன்களை தருவார். இதனை முன்னிட்டு நமது திருக்கோவிலில் சனி பெயர்ச்சி சாந்தி ஹோமம் ஏற்பாடுகள் செய்துள்ளோம். வரும் மார்ச் மாதம் 7 நாள் சனிக்கிழமை காலை 10 இருந்து இந்த ஹோம நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. காலை 10 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், சனி கலச பூஜை, சனி சாந்தி ஹோமம், பூரணாகுதி நடைபெறும். அதைத் தொடர்ந்து 11 மணி அளவில் திரவிய அபிஷேகம் அலங்காரத்துடன் பகல் 12 மணி அளவில் மகா தீபாராதனையுடன் பிரசாதம் வழங்கப்படும். குறைவான அளவு இருக்கைகளே இருப்பதால் தயவு செய்து உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் எம்மை 0217391879இல் சனி கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுவதே சனி பெயர்ச்சி எனப்படுகின்றது. ஜோதிட ரீதியாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். ஏனெனில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் தங்கி அதே ராசியினரின் கர்மவினைக்கும் ஏற்ப பலன்களை வழங்குவார். சனீஸ்வரன் நீதிமான் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவரின் உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் நேர்மைக்கு ஏற்பவே அவரவர் பலன்களை. வணக்கம் அன்பர்களே, இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் அப்பூதி அடிகள் நாயனார். சோழ நாட்டில் திருவையாற்றுக்கு அருகில் திங்களூர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கே அப்பூதி என்ற பெயருடைய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிறந்த ஒழுக்கமும் விரதசீலமும் உடையவர் அவர். களவு முதலிய தீய குணங்களில் யாதும் இல்லாதவர் இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு ஒழுகினார். அவருக்கு திருநாவுக்கரசரிடம் அளவற்ற பக்தி இருந்தது. அப்பர் சுவாமிகளை நேரே கண்டறியாவிட்டாலும் அவர் புற சமயத்திற்கு சென்று இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டதும் அரசன் செய்த தீங்கின் விடுபட்டு சிவபெருமான் அருளே துணையாக நின்று உயர்ந்ததும் முதலியன வரலாறுகளை கேட்டறிந்து அவரிடம் பேரன்புடையவராக இருந்தார். தம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார். பசுவிற்கும் எருமைக்கும் படி முதலிய அளவு கருவிகளுக்கும் அந்த பெயரையே வைத்தார். அப்பூதி அந்தனர் செல்வம் உடையராதலின் மடம், தண்ணீர் பந்தல், வாவி முதலிய தர்மங்கள் பலவற்றை செய்தார். எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் திருநாமத்தையே வைத்தார். தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்றும், திருக்குளத்திற்கு திருநாவுக்கரசர் திருக்குளம் என்றும், இப்படியே மற்றவைகளுக்கும் பெயரிட்டு பக்தியோடு வழங்கி வந்தார். திருநாவுக்கரசர் பல தலங்களை வழிபட்டு கொண்டு திரு பலனத்திற்கு வந்து இறைவனை தரிசித்துவிட்டு அருகில் உள்ள வேறு தலங்களை தரிசிக்க புறப்பட்டார். வரும் வழியில் திங்களூரை கண்டார். எங்கே எப்போதும் மக்கள் போய்கொண்டிருக்கும் சாலையில் ஒரு தண்ணீர் பந்தல் மிக குளிர்ச்சி நிலவுவதாக இருப்பதை கண்டார். அங்கே எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் எழுதியிருப்பதை கண்டு வியப்படைந்தார். பின்பு இந்த பந்தலுக்கு இந்த பெயர் இட்டவர் யார் என்று அருகில் இருந்தவர்களை கேட்டார். அவர்கள், இந்த ஊரில் உள்ள அப்பூதி அடிகளே அப்பெயர் வைத்திருக்கின்றார். இதற்கு மட்டுமன்று குளம், சோலை முதலிய பலவற்றிற்கும் அந்த பெயரை வைத்திருக்கின்றார் என்றார்கள். அதை கேட்ட அப்பருக்கு பின்னும் வியப்பு மிகுதியாயிற்று. என்ன கருத்தால் இப்படி செய்திருக்கின்றார் என்று சிந்தித்தும் புலனாகவில்லை. அப்பூதி அடிகள் என்பவர் எவ்விடத்தில் உள்ளார் என்று அவர் கேட்டார். அந்த வேதியர், இவ்வூரர்காரதாம், இத்தனை நேரம் இங்கே இருந்தார், இப்பொழுதுதான் தம் வீட்டுக்கு சென்றார். அந்த வீடு அருகிலேயே இருக்கின்றது என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். உடனே நாவுக்கரசர் அப்பூதி அடிகளின் வீட்டை நாடி சென்று வாயிலை அணுகும் போதே வீட்டுக்குள் இருந்த அந்தனர் யாரோ சிவனடியார் வந்திருக்கின்றார் என்பதை கேட்டு புறத்தே வந்தார். வந்து அப்பருடைய அடியை பணிய அவரும் அப்பூதியை பணிந்தார். தாங்கள் என் இல்லத்திற்கு எழுந்து அருளியதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ? எளியனால் ஆகும் காரியம் ஏதேனும் உண்டா என்று பணிவுடன் அப்பரை அவர் கேட்டார். நான் திருப்பழனத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை வழிபட்டு விட்டு வருகின்றேன். வழியில் நீங்கள் வைத்திருக்கும் தண்ணீர் பந்தலை கண்டேன். வேறு பல தர்மங்களும் நீங்கள் செய்வதை அறிந்து உங்களை பார்க்க வந்தேன். ஒரு சந்தேகம் என்றார். என்ன என்று அப்பூதியடிகள் கேட்டார். சிவனடியார்களுக்கு பயன்படும்படியாக நீங்கள் வைத்திருக்கும் தண்ணீர் பந்தலில் உங்கள் பெயரை எழுதாமல் வேறு யார் பெயரையோ எழுதியிருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்றார். இதை செவியுற்ற அப்பூதியடிகளுக்கு கோபம் உண்டாயிற்று. அப்பர் சுவாமிகளுடைய பெருமையை அறியாமல் இவர் பேசுகின்றாரே என்ற நினைவுதான் காரணம். நீங்கள் சொல்வது நன்றாக இல்லையே. சமணர் பேச்சை கேட்டு இன்னல் செய்த மன்னவனுடைய சூழ்ச்சியை திருத்தொண்ட வலிமையால் வென்ற பெரியாருடைய திருநாமத்தையோ வேறு யார் பேரையோ என்று சொல்லுகின்றீர். இறைவன் திருவடி தொண்டு புரிந்தால் மறுமையிலே இன்பப் பேறு பெறுவது மாத்திரமன்று இம்மையிலும் தீங்கு நீங்கி நலம் பெற்று உயலாம் என்பதை என் போலவருக்கு தெளியும்படி அருட்செயல் புரிந்த திருநாவுக்கரசருடைய திருப்பெயரையே இங்கே எழுதியிருக்க நீங்கள் வெய்ய வந்த வார்த்தைகள் சொன்னீர்களே. கல்லை கட்டி கடலில் போட்ட பொழுதும் அந்த கல்லே தெப்பவாய் கரையேறிய அந்த பெருமானுடைய பெருமையை உலகத்தில் அறியாதவரும் உண்டோ? சிவவேட பொலிவுடன் இருக்கும் நீங்கள் இப்படி பேசுவது வியப்பாக இருக்கின்றதே. நீங்களும் எங்கே இருப்பவர்கள்? நீங்கள் யார் என்று படபடப்புடன் கேட்டார். அப்பர் சுவாமிகளுக்கு அடியாரின் உள்ள குறிப்பும் அவருக்குள்ள பக்தியின் புலனாயின. வேறு துறையினின்றும் மீண்டும் வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்று மீண்டும் அவனை அடைந்து உயிர்ந்த அறிவிலா சிறியேன் அடியேன் என்று பணிவாக சொன்னார். அதை கேட்டதும் தாமதம் அப்போதி அடிகள் மெய்மறந்தார். அவர்தம் கைகள் தாமே தலைக்கு குவிந்தன. கண்ணில் அருவி பொழிய தொடங்கியது. உரை குளறியது. உடம்பெல்லாம் புலகம் பொறுத்தது. தரையில் வீழ்ந்து அப்போதி அடிகளின் திருவடியை பற்றிக் கொண்டார். அப்பரும் அப்போதி அடிகளை வணங்கி கையால் எடுத்துவிட அடிகள் ஆனந்த கடலில் மூழ்கி கூத்தாடினார், ஓடினார், பாடினார். இன்னதுதான் செய்வதென்று தெரியவில்லை. வீட்டுக்குள் போய் தம் மனைவி மக்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்து அவர் காலில் விழச் செய்தார். பின்பு அப்பரை வீட்டுக்குள் அழைத்துச் சென்று திருவடியை நீரால் விளக்கி அந்நீரை தெளித்துக் கொண்டு உண்டார். பிறகு ஆசனத்தில் அமரச் செய்து திருநேரி ஏந்தி இங்கே அமுது செய்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய அவரும் அதற்கு உடன்பட்டார். என்ன பேறு பெற்றோம் என்ற பேர் ஊகையுடன் அப்போதியார் தம்முடைய மனைவியாரிடம் கூறி இனிய விருந்துணவு சமைக்க சொன்னார். அந்த பெருமாட்டியாரும் பேரன்புடன் அறுசுவை உணவு சமைக்க தொடங்கினார். எல்லா சமையலும் முடியவே அமுது படைக்க தோட்டத்திற்கு சென்று வாழை இலை அறிந்து கொண்டு வரும்படி தம்முடைய முதல் மகனாகிய மூத்த திருநாவுக்கரசரை அனுப்பினார். அவன் மிக விரைவில் சென்று பெரிய வாழை மரம் ஒன்றில் உள்ள கூறுத்தை அறியும் பொழுது அங்கே இருந்த பாம்பு அவன் கையை கடித்து விட்டது. கையை சுற்றி கொண்ட பாம்பை உதறிவிட்டு மிக்க பதபதைப்புடன் இந்த நஞ்சு வேகம் ஏறுவதற்கு முன் நான் இந்த குருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எண்ணி ஓடி வந்தான். நிகழ்ந்ததை யாருக்கும் சொல்லாமல் இதை கொடுத்து விடலாம் என்று எண்ணி ஓடும் பொழுது நஞ்சு மெல்ல மெல்ல அவன் தலைக்கு ஏறியது. வீட்டை அடைவதற்குள் அவன் உடம்பு நீளம் பாரித்து விட்டது. வீட்டுக்குள் எப்படியோ சென்று தாயார் கையில் வாழைக் குருத்தை அழித்து அப்படியே உயிர் நீர்த்தான். அதைக் கண்ட தாயாரும் தந்தையாரும் உள்ளம் பதைத்து உற்று நோக்கும் பொழுது உடம்பில் உள்ள குறிகளைக் கொண்டு பாம்பு விஷத்தால் இறந்தான் என்று தெரிந்து கொண்டனர். அதனால் துயரமடையாமல் கிடத்தற்கரிய பெரிய பேராக இங்கே வரப்பெற்ற அப்பருக்கு அமுது செய்விக்க காலம் தாழ்கின்றதே என்று வருந்தி தம் மகன் உடலை ஒரு பாயில் சுருட்டி ஒரு மூலையில் மறைத்து வைத்து அப்பரிடம் வந்தார்கள். அமுது செய்தருள வேண்டும் என்று பணிவுடன் சொல்லி அவரை அழைத்துச் சென்று திருவடி விளக்கு ஆசனத்தில் இருத்தினார்கள். அப்பர் அவ்வாசனத்தில் இருந்து வெந்நீர் அணிந்து அப்போதி அடிகளுக்கும் அவர் மனைவியாருக்கும் புதல்வர்களுக்கும் நீர் அளித்தார். அப்பொழுது உங்கள் மூத்த பிள்ளை எங்கே? அவனையும் அழையுங்கள். திருநீர் அழிக்க வேண்டும் என்றார். அப்போதி அடிகள் சற்றே உள்ளம் கலங்கி என்ன செய்வதென்று விழித்தாலும் உடனே தேறி அவன் இப்பொழுது இங்கு உதவான் என்றார். அதை கேட்ட அப்பருக்கு ஏதோ உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் உண்டாயிற்று. நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. என் மனதுக்கும் சமாதானம் உண்டாகவில்லை. உண்மை என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார். இப்பெரியார் அமுது செய்ய இயலாதவாறு தடை வந்து விட்டது என்று வருந்தினாலும் உண்மையை உரைக்காமல் இருக்கக்கூடாது என்று எண்ணி நிகழ்ந்ததை அப்போதி அடிகள் சொன்னார். அதை கேட்ட நாவுக்கரசர், ஆ, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? தமக்குற்ற துயரையும் மறந்து இப்படி செய்வார் யார் இருக்கின்றார்கள் என்று வியந்தபடியே எழுந்து சென்று அவர்களுடைய திருமகன் சடலத்தை அணுகி வெளியே எடுத்து வரச் செய்தார். உடனே இறைவனை நினைந்து ஒன்று கொலாம் என்ற திருப்பதிகத்தை பாடி அருளினார். பதிகம் நிறைவேறியவுடன் மூத்த திருநாவுக்கரசு துயில் நின்று எழுபவனைப் போல விஷம் தெளிந்து எழுந்தான். எழுந்து அப்பரை வணங்க அவர் புனித நீரு அளித்தார். இந்த அற்புதத்தைக் கண்டு அப்பர் சுவாமிகளின் பெருமையையும் தொண்டு நெறியின் சிறப்பையும் யாவரும் நினைந்து பாராட்ட அப்போதி அடிகளும் அவன் மனைவியாரும் அறிய முடியாத பெருமையை உடைய இப்பெரியார் திரு அமுது செய்ய சிறிது தாமதம் உண்டாகச் செய்தான் இவன் என்று சிறிதே மனம் நொந்தனர். அதைக் கண்ட திருநாவுக்கரசர் உடனே உள்ளே சென்று அமுது செய்து அருளினார். தங்கள் மனம் குளிர அடிகளும் மனைவியாரும் உபசாரம் செய்தார்கள். அங்கே சில காலம் அப்பர் தங்கி பின்பு திருப்பழனம் என்னும் தலத்திற்கு திரும்பினார். அவருடைய உள்ளத்தில் அப்போதி அடிகளின் அன்பு ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் அத்தலத்தில் வழிபட்ட திருப்பதிகம் பாடுகையில் இறுதி பாசுரத்தில் அஞ்சி போய் கலியமெலி ஆழாம் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்று சேவடியாய் என்று அப்போதி அடிகளை சிறப்பித்தார். திருநாவுக்கரசர் தம் வீட்டுக்கு எழுந்தருளியதை பெரும் பேராக போற்றி உவகை கடலுக்குள் ஆழ்ந்த அப்போதி அடிகள் தம்முடைய அறச் செயல்களில் வழுவாமல் அப்பரை போற்றி நெடுங்காலம் வாழ்ந்தார். இறைவனுடைய அடியாராகிய அப்பர் 63 நாயன்மார்களில் ஒருவரே. அப்போதி அடிகளுக்கு அப்பர் குருவும் தெய்வமுமாக விளங்கினார். நமக்கு இருவரும் நாயன்மார்களாக விளங்குகின்றார்கள். அரண் அன்பருக்கும் அடியார் அன்பருக்கும் வேறுபாடு இல்லை என்ற உண்மை இதனால் புலனாகின்றது.
அப்போதி அடிகளின் திருமகனார் உயிர்த்தழ வேண்டி அருளியது.
ஒன்று கொலாமவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாமிடு விண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் உங்கது தானே இமையோர் தொழுபாதம் இரண்டு கோலாம் இளங்கும் குழை பெண் இரண்டு கோலாம் உருவம் சிறு மான்மழு இரண்டு கோலாம் அவர் எய்தினதாமே ஒன்று போலாம் அவர் கண்ணுதலா தாமே ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பினில் நூலிழை ஒன்பது போலவர் போல புழற்சடை ஒன்பது போலவர் பாரிடம் தானே பத்து கொலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எயிரும் நெறிந்துக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை
நண்பர்களே, நமது திருக்கோவிலில் அமைந்துள்ள ஓம் சக்தி பராசக்தி என்று மக்களால் அன்புடன் பூஜிக்கப் பெறுகின்ற ஸ்ரீ மகா மாரியம்மைக்கு பங்குனி பொங்கல் திருவிழா மார்ச் மாதம் 28 மற்றும் 29 நாள் நடைபெற இருக்கின்றது. இதன் நிகழ்ச்சி நேரல் இதோ. மார்ச் மாதம் 28 நாள் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், கலச பூஜை, வேத பாராயணம், துர்கா சுக்த ஹோமம், பூரணாகுதி, அபிஷேகம், தீபாராதனையுடன் அன்றைய நாளின் நிகழ்ச்சிகள் நிறைவுற்று மறுநாள் மார்ச் மாதம் 29 நாள் காலை 10 மணி அளவில் மகா மாரியம்மனுக்கு பொங்கல் குடும்பம் குடும்பமாக வைத்தல், அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு விசேஷமான சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெறும். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் மிக சிறப்பான ஆன்மீக தினமாகும். அன்றைய தினம் புனித நதிகள் மற்றும் கடல்களில் நீராடி சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இது பாவ நிவர்த்திக்கும் ஆன்மீக உயர்வுக்கு உண்டான மிக உகந்த நாளாக கருதப்படுகின்றது. அன்பர்களே, இந்த திருவிழா நமது திருக்கோவிலில் மார்ச் மாதம் 3 நாள் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணியிலிருந்து நடைபெறும். சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, சிவஹோமம் நடைபெறும். 7 மணி அளவில் திரவிய அபிஷேகம், மகா தீபாராதனையுடன் பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக 7 வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.
வாழ்க அந்தணவர் ஆனினும் வாழ்க அந்தணவரானினும் பிடத்தன் வேந்தனும் போங்க விடத்தன் வேந்தனும் போங்க ஆழ்க தீயது
சனி கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுவதே சனி பெயர்ச்சி எனப்படுகின்றது. ஜோதிட ரீதியாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். ஏனெனில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் தங்கி அதே ராசியினரின் கர்ம வினைக்கும் ஏற்ப பலன்களை வழங்குவார். சனீஸ்வரன் நீதிமான் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவரின் உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் நேர்மைக்கு ஏற்பவே அவரவர் பலன்களை தருவார். இதனை முன்னிட்டு நமது திருக்கோவிலில் சனி பெயர்ச்சி சாந்தி ஹோமம் ஏற்பாடுகள் செய்துள்ளோம். வரும் மார்ச் மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை காலை 10 மணியில் இருந்து இந்த ஹோம நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. காலை 10 மணியளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், சனி கலச பூஜை, சனி சாந்தி ஹோமம், பூரணாகுதி நடைபெறும். அதைத் தொடர்ந்து 11 மணியளவில் திரவிய அபிஷேகம் அலங்காரத்துடன் பகல் 12 மணியளவில் மகா தீபாராதனையுடன் பிரசாதம் வழங்கப்படும். குறைவான அளவு இருக்கைகளே இருப்பதால் தயவு செய்து உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் எம்மை 0217398719